இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு பிசாசோட ஆசீர்வாதம். பிசாசோட ஆசீர்வாதம் பாருங்க, நம்மளுக்கு எப்போதும் கேட்போம், கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பிசாசும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா பாருங்க, இதுக்கு முன்னே பாஸ்டர் கிறிஸ்டி அவரோட வாழ்க்கை கொடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் இயேசுவை அறியாததுக்கு முன்னே அவர் உலக ரீதியில் அவருடைய கம்பெனி ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. அதாவது அவர் தொடங்கி ஒரு 3 வருட காலத்தில் அவரோட கம்பெனியோட இவாலுவேஷன் 4 மில்லியன் ரிங்கிட் ஆகிட்டுருந்துச்சு. ஆனால் அந்த நாளில் பாஸ்டர் கிறிஸ்டி இயேசுவை ஆராதிக்கவில்லை. அவர் இயேசுவை பற்றி கெட்ட வார்த்தைகளை பேசினவர், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார், எல்லாத கெட்ட மாதிரி காரியத்தையும் செய்து கொண்டார். ஆனால் பிசாசு அவரை ஆசீர்வதித்தான். அது ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அவர் ஆண்டவரை திட்டிக்கிட்டு வார்த்தையில கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்க எப்படி அது இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதமா இருக்கும்? அப்ப பிசாசு ஆசீர்வதித்து கொண்டிருந்தான். ஆனா வாழ்க்கையில் அநேக பிரச்சனை, அதனால பிசாசு ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு சபையில கூட அநேக பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஆண்டவரை நீ ஆசீர்வதித்தார், இயேசுவை நீ ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களோட வாழ்க்கைய பார்க்கப்ப வெளித்தோட்டத்துல வேஷத்தின் பக்தியை தரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்துல அவங்க நடக்கிறது இல்லை. அப்ப ஒரு ஆசீர்வாதம் வந்தா இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா அது யார் மூலியமாக வருது? சகோதர சகோதரிகளே, வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 4:8-10 இப்படியாக எழுதியிருக்கிறது. இங்க பிசாசு இயேசு கிறிஸ்துவின் மிகவும் உயர்ந்த மலையில பிசாசு இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, வானத்தின் பூமியாந்தில் இருக்க சகலத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் கூட்டிட்டு போய் உயர்ந்த மலையில பாட்டி உலகத்தில் இருக்க சகல ராஜ்யத்தையும் அதோட மகிமையும் இயேசு கிட்ட இந்த பிசாசு காட்டுகிறான். அப்புறம் இயேசு எடுத்த அவன் சொல்கிறான், யாரு ஜீவாதிபதியே எல்லாத்தையும் உண்டாக்கினவர், இந்த லூசிஃபர் சாத்தானா மாறின இவனே உண்டாக்கினவர்கிட்ட இவன் போய் சொல்லுகின்றான், அப்படி நீ சாஸ்திரமாக என்னை நீ பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி இயேசுரத்திலே இவன் சொல்லுகின்றான். அதனால இங்கே வசனம் என்ன சொல்லுது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கு. உலகம், இந்த உலகம்ன்றது இந்த உலகத்தின் வழிமுறைகள், இதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அவனால் ஆசீர்வதிக்க முடியும் உலகத்தில் இருக்க மனுஷருங்களை. அதுக்கு இயேசு பார்த்து சாத்தானுங்கிட்ட சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றைக்கும் அதுதான் செய்ய சொல்கிறார், என் நாமத்தில் பிசாசுகளை விரட்டுவார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பிசாசை பற்றி சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கு. அப்போது அந்த பிசாசன் விட்டு விலகி போயிட்டானான். சகோதர சகோதரிகளே, சில மொழிபெயர்த்து இது கத்தோலிக்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்க கத்தோலிக்கெல்லாம் இருந்தா கத்தோலிக்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, அது அப்படிதான் எழுதியிருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, வேத வசனம் 1 யோவான் 5:19 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யோவான் சொல்கின்றார், அவர் சொல்கிறார், நம் அறிந்திருக்கோம் நம் தேவனாக உண்டாயிருக்கோம் என்று சொல்லி, அதே நேரத்தில் இந்த உலகம் முழுதும் பொல்லாங்களுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தல் யோவான் சொல்கிறார் அந்த காரியத்தை. சில பேர் நினச்சிக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்திலிருந்து எல்லாம் வெல்லாம் இயேசு கிறிஸ்து வழி நடத்தி கொண்டிருக்காருன்ட்டு. சகோதர சகோதரர், இது உண்மை இல்லை. ஆம், இயேசு வருகின்ற ஒரு காலம் இருக்கின்றது. அவர் 2வது வருகை வரப்போகின்றார். அந்த நேரத்தில் சகலமும் அவருக்கு கீழே கீழ்படுத்தப்படும். ஆனால் அது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிசாசு இந்த உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால்தான் நம்ம உலகத்துக்கு சிநேகனாக ஆக விரும்பினால் போதும் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு பகஞ்சாளியாக மாறுகின்றோம். மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அதுதான் சகோதர சகோதரியே, உங்களுடைய என்னுடைய அழைப்பும் மகா பெரியது. இயேசு கிறிஸ்து வருகின்ற 2வது வருகையில் அவர் பிசாசின் வல்லமைகளையும் இந்த உலகத்தின் காரியங்களும் அவர் நிர்மணமாக்கிட்டு அவரு ராஜ்யபாரம் செய்யப்ப நம் அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்துல ராஜ்யம் பாரம் செய்யும். அதனால நீங்க இந்த உலகத்தின் காரியத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு வைக்கப்பட்ட மகா பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க விட்டு விடாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ காரியம் கிறிஸ்துவங்கள் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக மாறிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து என்ன சொல்கின்றார், ராஜ ரீக ஆசாரிகள், நம்ம வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். ஆனா கிறிஸ்துவங்களை பார்த்தா வல்லமை இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், என் நாமத்துல பிசாசுகளை விரட்டுவார்கள். யார் விரட்ட முடியும், யாராவது மத்தவங்களை விரட்ட முடியுமா? உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் வல்லமில்லாதவங்களா இருக்கிறாங்களே. அவங்க வாழ்க்கையை பார்த்தா சஞ்சலமும் கஷ்டமும் துக்கங்களும் நிறைந்து இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்துல பிசாசுகளை வெட்டுவார்கள். அந்த பிசாசானவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் பூந்து நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால சகோதர சகோதரி, தேவனுடைய வார்த்தைக்கு போங்க. நீங்க கத்தோலிக்கிறார் இருந்தாட்டும், நீங்க எங்க நீங்க ஆவைக்குரிய சபையா இருந்த உங்க பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. மனிதன் சொல்லிக்கிட்டு கேட்க, நான் சொல்றது கூட நீங்க கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. நீங்க போய் தேவ வசனத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அவருடைய வார்த்தையில அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க போய் மாலை போறதும் இல்லை முழுதிரி ஏத்தி வைக்கிறதும் இல்லை மற்ற காரியங்கள் செய்து கொண்டு முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்குது உங்களை காப்பாற்ற போறது இல்லை சகோதர சகோதரிகளே. ஒரு சில நாட்கள் முன்னுக்கு என் கூட வேலை செய்யற அவங்களோட பிள்ளை மரித்து போனது. அங்க நான் பக்கத்துல உட்காந்து கொண்டிருக்கப்ப இன்னொருத்தர் அவரு அறியாதவர் அது வந்து சொல்கிறார், இது வந்து தேவத்தி பிள்ளை இறந்து போச்சு. சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவ நான் கண்ணாமூச்சி இல்லாடுறாரா உங்களை ஆசீர்வதித்து திருப்பி எடுக்கிறதுக்கு? அப்ப யாரு எடுப்பாத, ஆண்டவர் உயிர் எடுக்கிறவரா? சகோதர சகோதரிகளே, நிறைய பேர்த்துக்கு இந்த காரியம் தெரியவில்லை. இந்த ஒரு அவரோட குணாதிசயம், அவர் நல்லவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மளை நேசிக்கின்றவர் என்று சொல்லி இன்னைக்கு அன்னைய கிறிஸ்துவங்களுக்கும் தெரியவில்லை. சகோதர சகோதரர், அவர் நம்மளை நேசிக்கின்றார், அவரோட குணாதிசயம் நல்லது, அவர் நன்மை செய்வார், தீமை செய்ய மாட்டார், அவர்கிட்ட தீமை வராது. அப்ப தீமை யார்கிட்டருந்து வருது? பிசாசு அவன்கிட்ட வருது. அவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கனால அவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டத்தோ இந்த இதெல்லாம் கீழே உட்காந்து நம்பர் குளிக்கெல்லாம் எடுக்கிறாங்களே, எடுக்கிறாங்களா, அடிக்குதா இல்லையா நம்பரு? எப்படி அவன் ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப நீங்க கிறிஸ்துவனாக இருந்துகிட்டு ஒரு சபையில இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியத்தை நீங்க செய்து கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா அது இயேசு இடத்துல வரவில்லை. சில காரியம் சொல்லுவாங்க தெரியுமா, ஓ வெள்ளம் வந்துருச்சு, ஓ அந்த நாட்டுல வெள்ளம் வந்து பாருங்க, ஆண்டவர் சோதிக்கிறார், வெள்ளம் கொடுத்த அங்க நிலநடுக்கம் வந்துருச்சு, அது ஆண்டவர் நிலநடுக்கிறது. சகோதர சகோதரர், இயேசு கிறிஸ்துக்கு வேற வேலை இல்லையா? அவரா செய்யறாரு இத? உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்கு கீழே இருக்கின்றது. அதனால பாருங்க, இன்சூரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு ஒரு வரி இருக்கும், அது வந்து ஆக்ட் ஆஃப் காட். அவங்களுக்கும் குழம்பு குழம்பு இருக்கனால அவங்களுக்கு தெரியல, ஆண்டவரா போய் இதெல்லாம் கொடுக்குறாரு, வெள்ளத்தை கொடுக்குறாரு, கொள்ளும் பரவாயில்ல, கொஞ்சம் நாள் வெள்ளத்தை கொடுத்து நான் ஒரு 4000 பேரை கொள்றது, அவர் அது வேலையா அவரா செய்யறாரு? அது அவர் சொல்லுகின்ற ஒருத்தரும் மறிக்கிறது ஈவன் அந்நீதிமான் மறிக்கிறது அவருக்கு சந்தோஷம் இல்லை சகோதர சகோதரிகளே. அப்போ உங்க சில பேர் உள்ளத்துல ஓடும், ஆமா பழைய ஏற்பாடை பாருங்க, அவரு ஏசு ஆண்டவர் தானே இப்ப கொள்ள சொன்னாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த தள்ளப்பட்ட தூதர்கள், இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன செஞ்சனா, மனிதனோட ஸ்திரீகள் அழகா இருக்குன்னு சொல்லி அவங்களோட போய் உறவு வைத்தான். அவங்களுக்கு பிறந்தது தான் நெஃப்லின், அதாவது ராட்சசர்கள். நீங்க அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க, இந்த ஹெர்க்யூலிஸ், இந்த அந்த காலத்துல உள்ள பெரிய பெரிய பலசாலிகள் ராட்சசர்கள், ராட்சஸ்தோட ரத்தம் கலந்திருக்கிறதுனால கூட ஆண்டவர் பிசாசோட திட்டம் இயேசு கிறிஸ்து மனிதன் மூலமாக வர வேண்டும். ஆனா இந்த பிசாசு என்ன செய்தனா, மனிதனுடைய அணுக்களை அது தீட்டுப்படுத்தினான். அப்ப தீட்டுப்படுத்த அநேக மக்கள் அந்த இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதை நிர்மணமாக்க சொன்னார். அவர் நல்லவர் சகோதர சகோதரிகளே. அவர் மனிதனை கொல்றவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, அவரு ஜீவனை கொடுக்க வந்தவர், ஜீவனை பரிபூர்ணமா கொடுக்க வந்தவர் சொன்னார். சாத்தான் எதுக்கு வந்தான்? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கும் வரதில்லை என்று சொல்லி அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து. அதனால பிதா தன் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவ மக்க அனுப்பி அவருடைய ரத்தத்தால் நாம் பரிசுத்தப்படுகிறோம். நம் ரத்தத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. நம் பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது சகோதர சகோதரிகளே. அவர் நம் பழைய வாழ்க்கையை பார்க்கறது இல்லை, நம்மளுடைய முன்னோரோட பாவங்களை நம்ம தொடர்ந்து வருதுல, அவர் ரத்தம் எல்லாத்தையும் கழுகின்றது, நம்மளை இப்ப நீதிமானாக மாத்துகின்றது இயேசு கிறிஸ்து பிதாவின் முன்னுக்கு. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, இது ரகசியம். இந்த ரகசியம் சாதாரணங்களுக்கு புரியாது. அதனால்தான் இந்த ரகசியம் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அது சீடருக்காக, தன்னுடைய சீடருக்காக வைக்கப்பட்டதான். அப்படி நீங்க தேவனுடைய சீடராக இல்லாவிட்டால் நான் சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கும். பிசாசு எப்படி விரட்டுறேன்னு சொல்லி விசுவாசிகளுக்கு கத்துக் கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து வாரம் வாரம் வந்து பைபிள் ஸ்டடி கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லாத பிரச்சனை இருக்கும், பிசாசை விரட்ட முடியாது. இந்த பிசாசு நீங்க விரட்டாடி, இந்த பிசாசு உங்க வாழ்க்கையை பிடித்து ஆளுகை செய்வான். பிசாசு உங்கள்ட்ட இந்த அனுமதி கேட்க போறேன், நான் வருவா அப்படின்னு கேட்க போல, அவன் பூந்துருவான். அவன் பூந்து உங்க வாழ்க்கையை திருடி கொன்று அழித்து விடுவான். அதாவது வேதம் எழுதியிருக்கு, பிசாசுக்கு இடம் கூடாதே, இடம் கொடுத்தீங்க உள்ளுக்கு பூந்துருவான், உள்ளுக்கு பூந்து உங்க வாழ்க்கைய நாசமாக்கிடுவான் சகோதர சகோதரிகளே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என் நாமத்துல பிசாசுகளை விரட்டுவார் என்று சொன்ன. நீங்க விரட்ட வேண்டும் சகோதர சகோதரிகளே. நீங்க சபையில் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தால் நீங்க பிசாசை விரட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கை அவன் நிறுவனமாக்குவான். இல்ல பாஸ்தர்மார் மத்தியிலும் மூப்பர் மத்தியிலும் கூட உங்க சபையில அப்படி சில பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பின்னால என்ன செய்யறான்னு சொல்லி நீங்க பார்க்காம இருந்து, இல்ல ஒரு கான்ட்ராக்டா இருந்து அவங்களோட வேலை செய்வர்களுக்கு காசு கொடுக்காம இருந்து, இல்ல சப் கான்ட்ராக்ட் காசு கொடுக்காம ஏமாத்தி கொண்டு இருந்தா, ஆமா ஆசீர்வாதம் வரும், பிசாசு கொடுப்பான். ஆனா நீங்க அது வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் சில சில கணங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா, பாஸ்டர்மார்களே மூப்பர்மார்களே, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதனால நீங்க செக் பண்ண வேண்டியதா இருக்கு, உண்மையில எப்படி இவர் சம்பாதிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை பார்க்க முடியல, வெளி தோற்றமாக பொருட்கள் ஆசீர்வாதம் தான் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா, இல்ல அவர் ஆண்டவர் சொன்னதை செய்யறாரா, இயேசுவின் வழியில பின்பற்றி நடக்கிறாரா, இல்ல வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பின்னால. சில பேர் நினச்சிக்காங்க அவரு பணக்காரா இருக்கனால அவரு தான் சபைக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கணத்தை கொடுப்பாங்க. இப்படி நம் இப்படி நீங்க செய்தீங்கன்னா பின்னால் இருக்கிற உங்களுடைய சபை மக்கள் நினைப்பாங்க, அப்படி நம்ம ஆசீர்வாதமா பொருட்கள் ஆசீர்வாதம் இருந்தா தான் நம்ம உண்மையில ஆண்டவர் பின்பற்றி நடக்கிறோம் சொல்லிட்டு அவங்களும் போய் ஒரு குழப்பத்துள்ளுக்கு போயிடுவாங்க. அந்த குழப்பத்துள்ளுக்கு போகப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதவர் மாதிரி உங்களைத்தான் பொறுப்பாளியா நிப்பாட்டுவார். பாசர்களே மூப்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை பொறுப்பாளியாக நிப்பாட்டி நிற்பார், நீங்க தப்பி போக முடியாது. அதனால மனம் திரும்பிடுங்க, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நம்மளை நேசிக்கின்றார். அப்படியாவது நம் தப்பு பண்ணிட்டா அவரிடத்தில் போய் நம் மன்னிப்பை கிட்ட திருப்பி மனம் திரும்ப முடியும், அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த பாவம் வரும் இந்த பூமி உள்ளுக்கு, ஆனா யார் மூலமாக அந்த பாவம் வருதோ அவனுக்கு ஐயோ, அவன் இயந்திர கழு அவன் கழுத்துல கட்டி சமுத்திரத்துல குதிக்கிறது மேலாக இருக்கும்னு சொல்கிறார். நீதிமொழி 10:22 இப்படியாக எழுதியிருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், அதோடு கூடிய ஆண்டவர் கவலைகளோ இல்ல துக்கலும் சேர்க்க மாட்டார். அப்ப மெய்யான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகின்றது. அந்த ஆசீர்வாதப்ப அதுக்கு பக்கத்துல இருந்து உங்களுக்கு கவலையோ துக்கமோ பிரச்சனையோ சேர்ந்து வராது. அப்படி பிசாசிடத்துல வந்துச்சுன்னா அநேக பிரச்சனை, நிம்மதி இல்லாம இருக்கும் வாழ்க்கை. அதனால சகோதர சகோதரிகளே, பிசாசு அவன் ஆசீர்வதிக்கப்ப அவன் அநேக பிரச்சனையை கொண்டு வருவான், உங்க வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அதனால நம்ம மனம் திரும்பி இயேசுவரிடத்துல போவோம், அவர் நம்மளை மன்னித்து நம்மளுக்கு புதிய ஒரு தொடக்கத்தை கொடுப்பார். தீமையா இருக்கிற பழைய வழியை விட்டுருவோம். எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்து என் இருதயமே என் சிந்தையே. பாருங்க சகோதர சகோதரிகளே, ஏது வரும்னா பணத்து மேல் உள்ள ஆசை, பணத்து மேல் உள்ள ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கின்றது. அதனால இந்த பணத்தை நீங்க நேசிக்க கூடாது, நீங்க பணத்து மேல் ஆசை வைக்க கூடாது. அதனால எப்படி ஜெபிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பண ஆசத்தின் பிசாசை என்னை விட்டு அப்பாலே போன்னு உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயமே என் சிந்தி, நீ பணத்து மேல் ஆசைப்பட மாட்டானுடைய இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நான் பணத்து மேல் ஆசைப்படாதபடி நான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க நீ வெய்யும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லி பரிசுத்தாவிடத்துல கேளுங்க, அவர் உங்களை வழி நடத்தி செல்வார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.